Bom.
வரும் ஒரு அலசல் கசப்பும் இனிப்பும். ஏப்ரல் 14 வருகிற வெள்ளி புனித வெள்ளி, டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள், சித்திரை மாத பிறப்பு. சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக என்றும் பலரால் சிறப்பிக்கப்படுகின்றது. சித்திரை முதல் நாள் பற்றி இணையத்தில் தேடிய போது இவ்வாறு ஒரு தகவல் கிடைத்தது. சித்திரை முதல் நாளில் பிரம்மன் உலகை படைத்தார் என சில ஞான நூல்கள் சொல்லுகின்றன. சித்திரை முதல் நாளன்று திறந்த வெளியில் சூரிய கடவுளுக்கு பூஜைகள் செய்வர். தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சித்திரை முதல் நாளை புனிதத்தனமாக கொண்டாடுகின்றனர். கேரளாவில் இந்நாள் சித்திரை விஷு என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி நாணயங்கள், நகைகள், நவரத்தினங்கள், பழ வகைகள், காய் வகைகள், புத்தாடை, முகம்பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வைப்பர். மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களைத்தான் முதலில் பார்ப்பார்கள். இது விஷு காட்சி எனப்படுகின்றது. பிறகு கண்ணாடியில் முகம் பார்ப்பார்கள். சிறியவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர் பெறுவார்கள். அன்றைய நாளில் வயதில் சிறியவர்களுக்கும் வீட்டுக்கு வருபவர்களுக்கும் பணம் பரிசளிக்கும் வழக்கம் உண்டு. இதை விஷு கைநீட்டம் என்பர். தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வேப்பம்பூக்களை சேகரித்து பச்சடி செய்து சாப்பிடுவார்கள். கசப்பும் இனிமையும் கலந்தது வேப்பம்பூ பச்சடி. இதேபோல் வாழ்க்கையும் கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததுதான் என்பதை இது உணர்த்துகின்றது.
காரத்தை உணராத நாவினால் இனிப்பின் முழுமையான சுவை என்னவென்று ஒருபோதும் உணர முடியாது. அதேபோல் தோல்வியை தழுவாத ஒருவரால் ஒரு நாளும் வெற்றியின் முழுமையான மகிழ்ச்சியை உணர முடியாது. வாழ்வியல் சிறக்க பொன்மொழிகள் கூறியுள்ள சுவாமி விவேகானந்தர் அவர்களும், உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் எப்போது முன் செல்கிறாயோ அப்போது நீ தவறான பாதையில் பயணிக்கின்றாய் என்று அறிவாய் எனச் சொன்னார். ஆக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் இனிப்பும் கசப்பும் கலந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் குருத்து ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றுகையில் குருத்தோலை ஞாயிறு கசப்பும் இனிப்புமானது என்று சொன்னார். இத்திருப்பலியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 50,000 விசுவாசிகள் கலந்து கொண்டனர். இந்த ஞாயிறு 32வது உலக இளையோர் நாள் என்பதால் ஏராளமான இளையோரும் இதில் பங்கு பெற்றனர். இத்திருப்பலியில் மறைவுரை ஆற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருத்தோலை ஞாயிறு இன்பமும் துன்பமும் கலந்தது என்றார். இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழைந்ததையும் அவரின் பாடுகளையும் இந்த ஞாயிறு நினைவுபடுத்துகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
இயேசுவை நம் அரசராக மகிழ்வோடு அறிவிக்கும் நாம் அவர் எதிர்கொண்ட அவமானங்கள், அவதூறுகள், பழிச்சொற்கள், மறுதளிப்புகள், அநீதியான தீர்ப்பு, பெற்றுக்கொண்ட சாட்டையடிகள், முள்முடி, சிலுவை சுமந்தது, இறுதியில் சிலுவையில் அறையப்பட்டது என எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்ப்போம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என இயேசு தம் சீடரிடம் தெளிவாக பேசியுள்ளார். இயேசு தம்மை பின்பற்றுகின்றவர்களுக்கு மதிப்பையும் வெற்றியையும் ஒருபோதும் உறுதியளித்தது கிடையாது. பாடுகள் மற்றும் சிலுவை வழியாகவே இறுதி வெற்றியை எட்ட முடியும். இதுவே தமது பாதை என்பதை இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். எருசலேமில் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்த கூட்டத்தினரே சிலுவையில் அறையும் என விரைவிலே கூச்சலிடுவார்கள் என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். படங்கள், புகைப்படங்கள், இணையதளங்களில் பிரசுரிக்கப்படும் காணொளிகளில் மட்டும் தம்மை தியானிக்க வேண்டுமென்று இயேசு கேட்கவில்லை. ஆனால் அடிமை தொழிலால், குடும்பத்தின் துன்பங்களால், நோய்களால், போர்களால், பயங்கரவாதத்தால், எந்நேரமும் தாக்குவதற்கு தயாராக உள்ள ஆயுதங்களால், இவ்வாறு தம்மை போல் என்ற துன்பங்களை அனுபவிக்கும் மனிதர்களில் இயேசு பிரசன்னமாயிருக்கின்றார். அவர்களை ஏற்று அன்பு கூறுமாறு இயேசு கூறுகின்றார் என்றார் திருத்தந்தை. எருசலேமில் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த அதே இயேசுவே இரு குற்றவாளிகளுக்கு இடையே சிலுவையில் தொங்கி உயிர் விட்டார். இவ்வாறெல்லாம் மறைவுரையில் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Che oggi patiscono sofferenze come lui, soffrono per un lavoro da schiavi, soffrono per i drammi familiari, soffrono per le malattie, soffrono a causa delle guerre e del terrorismo, a causa degli interessi che muovono le armi e le fanno colpire.
அன்பு இதயங்களே, கசப்பும் இனிமையும் கலந்து வருவதே வாழ்க்கை. இந்த நிதர்சனமான உண்மையை அறிந்தவர்கள் எத்தனை இடர்கள் வரினும் துணிந்து நடைபோட்டு வெற்றிக்கனியை பறிக்கிறார்கள். கடந்த வாரத்தில் ரித்திகா யாஷினி அவர்கள் பற்றி ஊடகங்களில் ஒரு தகவல் வெளியானது. இவர் இப்போது தர்மபுரி காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கிற்கான சப் இன்ஸ்பெக்டர். இவர் இந்த நிலையை எட்டுவதற்கு வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் வலியுடனே கடந்து வந்திருக்கின்றார். மூன்றாம் பாலினத்தவராகிய இவர் தனிமையையும் தீண்டாமையையுமே தங்கள் வாழ்வின் சீதனங்களாக கொண்டு வாழும் இந்த இனத்தவரின் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் முதல் புள்ளியாய் அமைந்திருக்கின்றார்.
சேலம் கந்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கலையரசன் சுமதி தம்பதியருக்கு இரண்டு ஆண்மகன்கள். இவர்களில் இரண்டாவது மகன் பிரதீப் குமார். இவர் பிளஸ் டூ படிக்கும்போது தனக்குள் பெண்மை மலர்வதை உணர்ந்திருக்கின்றார். தான் ஓர் ஆண் இல்லை என்பதை குடும்பத்தாரிடம் உணர்த்தியிருக்கின்றார். பெற்றோருக்கு இது புரியாமல் மந்திரவாதியை அழைத்தனர். மந்திரவாதியும் வாங்கிய காசுக்கு பிரதீப் குமாரை அடியடி என அடித்து உடலை ரணமாக்கிவிட்டு சென்று விட்டார். இந்த போராட்டத்திற்கு நடுவில் கல்லூரியில் சேர்ந்து பிசிஏ முடித்து பட்டதாரியாகவும் ஆனார் பிரதீப் குமார். தனது நல்ல ஆனால் விவரம் புரியாத பெற்றோருக்கு தன்னால் அவமானமும் தொல்லையும் வேண்டாம் என்று எண்ணி வீட்டை விட்டு வெளியேறி சென்னை வந்து சேர்ந்தார் பிரதீப் குமார். மூன்றாம் பாலினத்தவருக்கு அன்புகாட்டி அரவணைக்கும் தோழி அமைப்பு இவருக்கு அடைக்கலமும் தந்து வேலைவாய்ப்பும் வாங்கி கொடுத்தது. சிறுகச் சிறுக சேமித்து மருத்துவமனையில் சேர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு முழுமையான பெண்ணாக மாறினார் இவர். பின்னர் பிரதீப் குமார் ரித்திகா யாஷினியானார். இவரது வாழ்க்கையில் சிரித்ததை விட அழுததே அதிகம். அப்பொழுதெல்லாம் பெரும் ஆறுதலாக இருந்து அன்பு செலுத்திய தனது தோழி யாஷினியின் பெயரை பின்பெயராக வைத்து தோழிக்கு பெருமை சேர்த்தார் இவர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் உதவி ஆய்வாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தார். ஆண் பெண் என்ற இரு பாலினத்திற்குத்தான் தேர்வு, நீங்கள் இதில் வரவில்லை என்று கூறி தேர்வாணையம் இவரது விண்ணப்பத்தை நிராகரித்தது. மூன்றாம் பாலினம் என்று ஒன்று இருக்கும்போது அதை செல்லாதது ஆக்கியது உங்கள் குற்றமே தவிர என் குற்றம் இல்லை என்று மீண்டும் நீதிமன்றம் சென்றார் இவர். மூன்றாம் தேதி எழுத்து தேர்வு இருந்தபோது இரண்டாம் தேதி இரவுதான் அனுமதி கிடைத்தது. தேர்வில் 28.5 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீங்கள் எடுத்த மதிப்பெண் போதாது என்று தேர்வாணையம் சொல்லிவிட்டது. பெண்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் 25 தான். நான் ஒரு பெண், தேவையான மதிப்பெண்கள் வாங்கியுள்ளேன் என்று மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்றார் இவர். நீதிமன்றம் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. அதன் பிறகு உடல் திறன் போட்டி, குண்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதலில் தேர்ந்தாலும் ஓட்டத்தில் ஒரு நொடி தாமதமாக வந்தார் என்று சொல்லி மீண்டும் பிரித்திகாவை நிராகரித்தனர். பிரித்திகா விடவில்லை. மீண்டும் நீதிமன்றம் படியேறினார். நான் ஓடிய காணொளியை பாருங்கள். ஒரு நொடியை காரணம் காட்டி என் வாழ்வை பாழாக்கி விடாதீர் என்று கெஞ்சினார். இறுதியில் அவரது முயற்சி வென்றது.
பிரித்திகா யாஷினி அவர்கள் தற்போது சட்டம் ஒழுங்கிற்கான சப் இன்ஸ்பெக்டர். நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய தனக்கு கிடைத்த அற்புதமான இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வேன், எனது அடுத்த கனவு IPS தான் என்று தினமலர் நிருபரிடம் சொல்லியிருக்கின்றார் பிரித்திகா. அன்பர்களே, பாடகர் கிருஷ்ணராஜ் அவர்களின் பகிர்வு ஒன்று யூடியூபில் பிரசுரமாகியிருந்தது. என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என அதில் அவர் சொல்லியிருக்கின்றார்.
நானும் என்னுடைய அண்ணாவும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தவங்க. அந்த முறையில் வந்து எங்கள் மாமனார் ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார். எங்கள் அண்ணா வந்து மாமனார் கூட கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தார். ரொம்ப நாள் பேசவே இல்லை, வருஷக்கணக்கில். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் செய்தி கேட்டு சென்னையிலேருந்து நான் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு சேலத்துக்கு போகிறேன். சேலத்தில் தான் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மாமனாரை பார்க்குறதுக்கு அவர் ஒத்துக்கலை. நானும் பசங்களாம் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் எங்கள் மாமனாரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரோம். அவர் காரில் ஏறி உட்காந்தார். சென்னைக்கு புறப்பட தயாராகிட்டோம். ஆனால் வந்து நான் வந்து அண்ணாக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி மாமனார் ஒரே ஒரு தடவை பார்த்துருங்களேன், பிடிவாதை விட்டுருங்க, ஒரு தடவை பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை இல்லை வேண்டாம், சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லிட்டார். சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் நான் டிரைவர்கிட்ட, டிரைவர் வண்டி நிறுத்துங்க ஒரு ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அண்ணா கிட்ட சொல்கிறேன், அண்ணா நான் சமீபத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பாடி காட்டுறேன். எங்கள் அண்ணா அப்படி ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ நேரம் ரொம்ப பிடிவாதம், நான் பார்க்க வரமாட்டேன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த பாட்டை கேட்டவர் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யோசித்து ஒரு நிமிஷம் சைலண்ட்டு. அப்புறம் பாருங்கள், அவர் மனசு சரி வண்டியை காரை திருப்பு ஆஸ்பத்திரிக்கு திருப்பு, நான் அவரை பார்த்துட்டே போகலாம், நான் பார்த்துறேன் பார்த்துட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போய் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ரூமில் என்ட்ரி ஆன உடனே எங்கள் மாமனார் இவரை பார்த்த உடனே அவர் கண் கலங்கி கண்ணெல்லாம் குளமாகி அவர் அழ ஆரம்பிச்சிட்டார் எங்கள் மாமனார். இப்போ இவர் இவரை மன்னிக்க ஒருத்தருக்கு மன்னிப்பு செஞ்சுக்கிட்டு அந்த நிமிஷம் வந்து பல வருஷமும் வந்து பேசிக்காமல் இருந்த ரெண்டு மனசும் வந்து அப்படி எப்படி இருந்த தெரியுங்களா அந்த நேரம்.
மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். எண்ணிக்கையில்லாத நம் பிழையை இறைவன் மன்னித்து மறந்தாரே, இல்லையே மண்ணில் வாழ்வார் யாரே. மன்னிப்பவன் தான் மனிதன்.
அன்பர்களே, இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. இவ்வாழ்வில் கோபம், பகை, வெறுப்பு, காழ்ப்புணர்வு, பழிவாங்கும் உணர்வு போன்றவற்றை மறந்து புண்படுத்தியவர்களை மன்னித்து நாம் புண்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மன அமைதியில் வாழ்வோம். வாழ்க்கை குறுகியது, இனிப்பும் கசப்பும் கலந்தது, ஆனால் அழகானது.
கசப்பும் இனிப்பும். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.